Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம்.
We have been considering in our last two sessions about the importance of knowing God as our Father.
தேவனை நம்முடைய தகப்பனாய் அறிந்து கொள்வதினுடைய மேன்மையை குறித்து நாம் கடந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலே தியானித்தோம்.
So very important.
இது மிகவும் முக்கியமான காரியம்.
Many people say, yes, I know God as my Father.
தேவனை நான் தகப்பனாய் அறிந்திருக்கிறேன் என்று அநேகர் சொல்கிறார்கள்.
But if you really do know God as your Father, you'll never behave like an orphan.
உண்மையாலுமே தேவனை தகப்பனாய் அறிந்திருந்தால் நீங்கள் ஒரு அனாதையைப் போல நடந்து கொள்ள மாட்டீர்கள்.
You will not be anxious and worried.
நீங்கள் பதஷ்டப்பட மாட்டீர்கள், கவலைப்பட மாட்டீர்கள்.
All anxiety is because we don't know God as our Father sufficiently.
நாம் தேவனை போதுமான அளவு தகப்பனாக அறியாதபடினாலே தான் எல்லா விதமான பதஷ்டங்களும் வருகிறது.
Let me ask you.
ஒரு கேள்வி
கேட்கிறேன். Wouldn't you like to live a life totally free from anxiety?
பதஷ்டத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ விருப்பம் இல்லையா?
Certainly.
கண்டிப்பாக விரும்புவீர்கள்.
But the way to that is by knowing God as your Father.
ஆனால் அது அந்த வாழ்க்கைக்கு வழியானது அவரை தகப்பனாய் அறிந்து கொள்வது.
More you know God as your Father.
இந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் தேவனை தகப்பனாக அறிந்து
கொள்கிறீர்கள். You can be free from anxiety.
அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் கவலைப்படாமல் வாழ்வீர்கள்.
So every time you are anxious about something.
எல்லா நேரங்களிலேயும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பதஷ்டப்பட்டு
worried about yourself or about your children.
உங்களை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ கவலைப்படுகிறீர்கள்.
Sometimes we are more worried about our children than ourselves.
சில சமயத்தில் நம்மை காட்டிலும் அதிகமாக நம்முடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறோம்.
You must say to yourself.
நீங்கள் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும்.
This is because I don't know God as my Father sufficiently.
நான் போதுமான அளவுக்கு என்னுடைய பிதாவாகிய தேவனை அப்பாவாக அறியவில்லை.
It's not that God is not your father.
தேவன் உங்களுடைய தகப்பன் இல்லை என்று
சொல்லல. He is your father.
அவருடைய தகப்பன் தான்.
Because you are born again.
என்றால் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள்.
You are not secure in that relationship.
ஆனால் அந்த உறவிலே நீங்கள் இன்னும் பாதுகாப்பாக இல்லை.
So I am not questioning whether you are born again.
ஆகவே மீண்டும் மனம் திரும்பி இருக்கிறீர்களா என்று நான் உங்களை கேட்கவில்லை.
I am questioning whether you have the spirit of an orphan even though you are born again.
மறுபடியும் பிறந்திருந்தாலும் கூட அனாதையினுடைய ஆவி இன்னுமாய் உங்களுக்குள்ள இருக்கிறதா என்று நான் கேட்கிறேன்.
Supposing for example I had two children of my own.
எனக்கு என்னுடைய சொந்த இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
And I adopt a child from an orphanage.
நான் அனாதையிலிருந்து இன்னொரு பிள்ளையை தத்து எடுக்கிறேன்.
6 year old child.
6 வயது ஒரு குழந்தை எடுக்கிறேன்.
And that child knows I am not really a member of this family.
நான் இந்த குடும்பத்தில் உண்மையான ஒரு அங்கத்தினன் இல்லை என்பதை அந்த பிள்ளைக்கு தெரியும்.
And one day,
ஒரு நாள்
in the middle of the night,
இரவு வேளையிலே,
when I go to see my children's bedroom,
என்னுடைய பிள்ளையுடைய படுக்கை அறைக்கு நான் போய் பார்க்க போறேன்.
I find my own two children are sleeping soundly, happily.
என்னுடைய இரண்டு சொந்த பிள்ளைகளும் சந்தோஷமாக நிம்மதியாக தூங்குகிறார்கள்.
But this other adopted child is sitting up in the bed.
ஆனால் இந்த தத்தெடுக்கப்பட்ட அந்த பிள்ளை படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு,
so I say, son, what's wrong with you?
மகனே, எனக்கு என்ன, உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறேன்.
He says, I'm afraid.
எனக்கு பயமா இருக்கு.
He may call me daddy.
அப்பா என்று நீ அழைக்கலாம்.
Because I taught him to call me daddy.
என்னை அப்பா என்று கூப்பிடுவதற்கு நான் கடமை
கொண்டேன். I'm afraid, daddy.
அப்பா எனக்கு பயமா இருக்கு.
So what are you afraid of?
எதை குறித்து பயப்படுகிறாய்?
Oh, yesterday I dropped that cup and broke it.
நேற்று நான் அந்த டம்ளரை உடைத்து விட்டேன் கீழே போட்டு.
And I'm afraid if you will get angry and send me back to the orphanage.
நீங்கள் கோபப்பட்டு என்னை திரும்பமாய் அனாதை இல்லத்துக்கு அனுப்பி விடுவீர்களோ என்று பயமாக இருக்கு.
And I had to hug him and say, no, I'll never send you back.
அவனை நான் கட்டி பிடித்து, இல்லை, உன்னை திரும்ப அனுப்ப மாட்டேன் என்று சொல்கிறேன். நீ என்னுடைய மகன்.
And after 2-3 weeks,
இரண்டு மூன்று வாரங்கள்,
again one day I'll see him sitting up in the bed.
மீண்டும் இரவிலே தூங்காமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்.
What are you sitting up for?
எதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்?
I'm afraid.
எனக்கு பயமா இருக்கு.
You sent me to buy some bread and I lost the money on the way.
நீங்கள் ரொட்டி வாங்க சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்பினீர்கள், பணத்தை தொலைத்து விட்டேன்.
And I had to come back and get money from you again.
திரும்பமாய் வந்து உங்களிடத்தில் பணத்தை வாங்கி கொண்டு போய் வாங்கி வந்தேன்.
I wonder whether you'd get angry with me and send me out of the house.
இதை குறித்து நீங்கள் கோபப்பட்டு என்னை விட்டு விட்டு அனுப்பி விடுவீர்களோ என்று பயந்து கொண்டிருக்கிறேன்.
Because he feels I'm not really a child of this man.
நான் உண்மையாலுமே இவருடைய குழந்தை இல்லை என்று உணர்கிறேன்.
Now my other children,
மற்ற
பிள்ளைகள்,
100 ரூபாயை தொலைத்து விட்டாலும் கூட நான் அவர்களை விட்டு விட்டு வர
மாட்டேன்.
10,000 ரூபாய் தொலைத்தாலும் கூட,
25 கப்ஸ், ஐ வாண்ட் தே நோ ஐ வாண்ட் கிக் தம்
அவுட். இந்த டம்ளரை உடைத்தாலும் கூட நான் அவர்களை விட்டு விட்டு வர மாட்டேன் என்று தெரியும்.
தே ஸ்லீப் சவுண்ட்லி.
அவர்கள் நிம்மதியாய் தூங்குகிறார்கள்.
ஹவ் இஸ் தட்? பிகாஸ் தே நோ தே ஆர் ரியலி மை சில்ட்ரன்.
ஏனென்றால் உண்மையாலுமே என்னுடைய பிள்ளைகள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள்.
Whereas this one,
ஆனால் இந்த மகனும்,
he knows he was brought into the home and adopted.
அவன் இந்த வீட்டிற்கு தத்தெடுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டவன் என்பதை அறிந்திருக்கிறான்.
I'm not really his father.
நான் உண்மையான தகப்பன் என்பது அவன் உண்மையான தகப்பன் இல்லை என்பது தெரியும்.
He's not really his mother.
என்னுடைய மனைவி உண்மையான அவளுடைய தாய் இல்லை என்பது தெரியும்.
And you know many adopted children face this type of problem.
அநேக தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் இப்படிப்பட்ட பிரச்சனையை சந்திக்கிறார்கள் என்று தெரியுமா உங்களுக்கு?
I'm using that as an example.
இதை நான் உதாரணமாக பயன்படுத்துகிறேன்.
Many of you may feel I'm not really children of God, only God adopted you.
தேவன் உங்களை தத்தெடுத்துக் கொண்டாரே ஒழிய உண்மையாலுமே நான் தேவனுடைய பிள்ளை இல்லை என்று உணர்வீர்கள்.
இந்த இங்கிலீஷ் பைபிள் the word adoption comes in Ephesians.
எபேசியர்களே இந்த தத்தெடுக்கப்படுகிறது என்பதால் எபேசியர்ல
the word adoption does not mean like what I said just now.
அங்கு சொல்லப்பட்டதான அந்த தத்தெடுப்பு எடுக்கப்படுவது என்பது இப்போ நான் சொன்னது போல அல்ல.
There it's referring to a real son who is my own blood son. At the age of 12, he is publicly placed as a son and not a child. That's the meaning of that word adoption.
அங்கே சொல்லப்பட்டதான அந்த தத்தெடுக்கப்படுதல் அல்லது புத்திர சுவீகாரம் என்பது என்னுடைய சொந்த இரத்த சம்பந்தமான என்னுடைய சொந்த மகன். அவன் 12 வயதாகிறான். இப்பொழுது நான் அவனை என்னுடைய குழந்தை இப்பொழுது என்னுடைய மகன் என்பதை நான் பிரகடனம் செய்கிறேன்.
He is not a child now.
அவன் இப்பொழுது குழந்தை இல்ல. இப்பொழுது அவன் மகனாக
translated in English as adoption.
ஆங்கிலத்திலே அது தத்தெடுக்கப்படுகிற அந்த வார்த்தையை
பயன்படுத்தப்படுகிறது.
இப்பொழுது இங்கே நான் சொல்லுகிறது அந்த அர்த்தம் அல்ல.
Talking about taking a child from an orphanage.
இங்கே நான் சொல்லுகிற உதாரணம் என்னவென்றால் ஒரு அனாதை இல்லத்திலிருந்து ஒரு பிள்ளையை தத்தெடுக்கிறேன்.
I want you to know that new birth makes you a real child of God.
மனம் திரும்புதல் மறுபடியும் பிறத்தல் என்பது உங்களை உண்மையான தேவனுடைய பிள்ளையை மாற்றுகிறது.
You don't have to feel insecure anymore for the rest of your life.
ஆகவே உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் பாதுகாப்பு இல்லாத தன்மையை நீங்கள் உணரவே தேவையில்லை.
God is a good God.
தேவன் நல்ல தகப்பன்.
And that's something you must really understand.
இதை உண்மையாலுமே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
I heard a story once about two birds talking to each other.
இரண்டு பறவைகள் ஒன்றோடு ஒன்று இப்படி பேசிக் கொண்டிருந்த கதையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன்.
It's a parable.
இது ஒரு உவமை.
One bird is telling the other bird.
ஒரு பறவை ஒரு குருவி இன்னொரு குருவியை பார்த்து சொல்கிறது.
Why are these human beings always so anxious and worried?
ஏன் இந்த மனிதர்கள் எல்லாரும் எப்பொழுது பார்த்தாலும் கவலைப்பட்டு பதஷ்டத்தோடு இருக்கிறார்கள்?
Brow is furrowed and they are always looking very
worried. அவங்க நெற்றி சுருங்கி இருக்கிறது. அவங்க பார்த்தால் முகத்திலே ஒரு கவலை தெரிகிறதே.
And the other bird says.
இன்னொரு குருவி சொன்னதாம்.
I don't know, but maybe it is they don't have a heavenly father like we have.
ஒருவேளை எனக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. நமக்கு இருக்கிறது போல பரமபிதா அவங்களுக்கு இல்லை போல என்று பேசிக் கொண்டதாம்.
Do the birds say that about you when they look at your life?
உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தவங்க அந்த குருவி அது போல உங்களை பார்த்து சொல்லுங்க.
They don't have a heavenly father like cares for them.
அவர்களுக்கு கவலைப்படுவது போல பரமபிதா உங்களுக்கு இல்லை என்று அந்த குருவிகள் சொல்லுகிறது.
We need to paraphrase the words of Jesus.
இயேசுவுடைய வார்த்தைகளை நாம் சற்று விவரித்து சொன்னால்
Matthew chapter 6
மத்தேயு 6 அதிகாரம்
we could say like this.
நாம் இப்படி சொல்லலாம்.
These birds don't have a bank account.
இந்த பறவைகளுக்கு வங்கி கணக்கு இல்லை.
They don't have a house of their own.
அவர்களுக்கு சொந்த வீடு இல்லை.
They make a nest in a tree, somebody can break it any day.
அவர்கள் மரத்திலே ஒரு கூடு கட்டுகிறது, ஏதோ ஒரு பையன் வந்து அதை தடுத்து விட்டு செல்லலாம்.
They don't have any rented house.
அவர்களுக்கு வாடகை வீடு இல்லை.
They don't have any savings.
அவர்களுக்கு பணம் சேர்த்து வைக்கிற பணம் இல்லை.
They don't have a store where they can keep their food.
அவர்களுக்கு சாப்பாடுகளை ஆகாரத்தை வைப்பதற்கு நல்ல ஒரு கோடவுன் போல ஒன்றும் இல்லை.
They don't have a job from which to get the income.
ஒழுங்காக வருமானம் வருவதற்கு என்று ஒரு வேலை இல்லை.
They have no shop where they can go and buy food.
போய் ஆகாரம் வாங்குவதற்கு கடைகள் இல்லை.
Can you think for a moment how you would be if you had to live like a bird?
அப்படி பறவையைப் போல குருவியைப் போல நீங்கள் வாழ வேண்டியது இருந்தால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள் என்று எண்ணி பார்க்க முடியும்.
No job.
வேலை இல்லை.
No house.
வீடு இல்லை.
No savings.
சேமிப்பு இல்லை.
And every day you have to go and look for food.
ஒவ்வொரு நாளும் போய் ஆகாரத்தை தேடி பார்க்க வேண்டும்.
There are no people to give it to you.
உனக்கு என்ற ஆகாரம் கொடுப்பதற்கு யாரும் இல்லை.
Search and search and search on the roads and everywhere for food.
ரோட்டு ஓரங்களிலே அங்கே இங்கே தேடி பார்த்து ஒன்று ரெண்டு பருக்கைகள் கிடக்கும்.
And you got children also to feed.
இப்போது போஷிப்பதற்கு குட்டிகளும் இருக்கிறது.
I want to ask you a question.
நான் ஒரு கேள்வி
கேட்கிறேன். How do you feel if you were like that?
அது போல நீங்கள் இருந்தால் எப்படி உணர்வீர்கள்?
That's exactly how the birds are.
இப்படித்தான் பறவைகள் இருக்கிறது.
And in spite of that,
அது இருந்தாலும் கூட,
have you seen birds dead of starvation on the roads?
நீங்கள் எங்கயாவது குருவி பசியினாலே செத்து விழுந்து கிடக்கிறது பார்த்திருக்கீங்களா?
There are hundreds of thousands of birds in your town.
உடைய பட்டணத்திலே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பறவைகள் குருவி இருக்கிறது.
I don't see any bird dying of starvation lying on the road.
பசியிலே பட்டினியிலே செத்து கீழே விழுகிற பறவைகள் ஒன்றை கூட நான் பார்த்ததில்லை.
They all get some food from somewhere.
எங்கிருந்தோ அவர்கள் எல்லாவற்றுக்கும் ஆகாரம் கிடைக்கிறது.
And Jesus said,
இயேசு சொல்கிறார்,
don't you think you disciples you are more value to God than these birds?
இந்த பறவைகளை காட்டிலும் நீங்கள் விலையுயர் பெற்றவர்கள் என்று உங்களுக்கு தெரியாதா?
God is not the father of these birds.
தேவன் இந்த குருவிகளுக்கெல்லாம் பறவைகளுக்கெல்லாம் பிதா அல்ல.
He is only a creator.
அவைகளை சிருஷ்டித்த சிருஷ்டிகர் தான்.
But you, he is your father.
ஆனால் உனக்கோ அவர் உன்னுடைய தகப்பன்.
Do you believe that?
இதை நீ நம்புகிறாயா?
That you need not have any fear.
ஆகவே பயமே தேவையில்லையே.
He can solve every problem.
உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் தீர்க்கும்.
He's always on your side. And he plans for your future.
அவர் எப்பொழுதும் உன் பக்கமாக இருந்து உங்கள் எதிர்காலத்தை திட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறார்.
One of the wonderful things we see in Genesis chapter 1 and 2 is this.
ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 அதிகாரத்திலே நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான காரியம் என்ன
தெரியுமா? God made Adam.
ஆதாமை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே
like his son.
தன்னுடைய சொந்த மகனை போல.
In fact in Luke chapter 3 Adam is called a son of God.
ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று லூக்கா 3 அதிகாரத்திலே அழைக்கப்படுகிறார்.
And before he made this son of his Adam,
அவர் தன்னுடைய மகனாகிய ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பதாக
he made a home for him.
அவனுக்கு என்று ஒரு வீட்டை உண்டாக்கி இருக்கிறார்.
Beautiful home.
அருமையான ஒரு வீடு.
The Garden of Eden.
அதுதான்
that is the best home anybody has ever had in the history of humanity.
மனித வர்க்கத்திலே சிறந்த வீடு அதே போல ஒன்று இல்லை.
All the animals were pleasant and nice.
அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாம்
no thorns.
காட்டு மிருகங்கள் இல்லை, முட்கள் இல்லை.
Everything was so beautiful.
எல்லாம் அழகாக காட்சியளிக்கிறது.
And God provided a job for him.
அவனுக்கு ஒன்று ஒரு வேலையும் தேவன் கொடுத்திருந்தார்.
He was to be the gardener.
அவன் தான் அங்கே தோட்டக்காரனாக இருக்க வேண்டும்.
And he provided a wife for him.
அவனுக்கு ஒன்று ஒரு மனைவி ஏற்படுத்தி கொடுத்தார்.
Now three things that a lot of people are worried about today is
இன்றைக்கு மக்கள் கவலைப்படுகிற மூன்று காரியங்கள் இவைகள் தான்.
First, how can I get a job?
முதலாவது எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்?
Second, how can I get a wife?
எனக்கு எப்படி மனைவி கிடைப்பாள்?
Third, how can I build a house?
எப்படி நான் வீட்டை கட்டுவேன்?
Most young people are worried about these three things.
அநேக வாலிப மக்கள் இந்த மூன்று காரியங்களுக்காக கவலைப்பட்டு
கலங்குகிறார்கள். In Genesis 1 and 2,
ஆதியாகமம் 1 2 அதிகாரங்களில் என்ன வாசிக்கிறோம்?
God provided Adam with a home, a job and a wife.
ஆதாமுக்கு தேவன் ஒரு வீட்டை கொடுத்தார், ஒரு வேலையை கொடுத்தார், மனைவியை கொடுத்தார்.
He didn't even ask God for all that.
இவைகளுக்காக ஆதாம் தேவனிடம் கேட்க கூட இல்லை.
Before he made Adam, he had already made a home for him.
ஆதாமை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே அவனுக்கென்று ஒரு வீட்டை உண்டாக்கி விட்டார்.
Before he made Adam, he had already provided a job for him.
ஆதாம் உண்டாக்குவதற்கு முன்பதாகவே ஒரு வேலையையும் உண்டாக்கி விட்டார்.
And as soon as he made Adam, he already planned to provide a wife for him.
ஆதாமை சிருஷ்டித்த உடனே அவனுக்கென்று ஒரு மனைவி உண்டாக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார்.
How good God is.
எவ்வளவு நல்ல தேவன்.
And he wanted Adam to rule over everything.
எல்லாவற்றையும் ஆதாம் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்.
Do you know that is God's will for you?
உங்களுக்கு அதுதான் தேவ சித்தம் தெரியுமா?
See this.
இதை பாருங்கள்.
When he made Adam,
ஆதாமை உண்டாக்கின பொழுது,
he said to Adam,
ஆதாமை பார்த்து சொன்னார்,
I don't want you to work for 6 days first.
முதல் ஆறு நாட்களில் வேலை செய்ய வேண்டும் என்று நான் விரும்பவில்லை.
I want you to have a holiday for 1 day first.
முதலாவது உனக்கு விடுமுறை வேண்டும்.
So the first day of Adam's life was a holiday for him. He didn't work.
ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த முதல் நாள் அவனுக்கு வேலை கிடையாது, அவனுக்கு விடுமுறை.
He was created towards the end of the 6th day.
ஆறாவது நாளின் கடைசி பகுதியிலே அவன் சிருஷ்டிக்கப்பட்டான்.
God had worked for 6 days.
ஆண்டவர் ஆறு நாள் வேலை செய்தார்.
And at the end of the 6th day, he created man.
ஆறாவது நாளின் கடைசி பகுதியிலே ஆதாமை உண்டாக்கினார்.
So the 7th day was actually Adam's first day.
ஏழாவது நாள் ஆதாமுக்கு முதல் நாள்.
What was that?
அது என்ன
நாள்? Holiday for him.
அவனுக்கு விடுமுறை நாள்.
It's like if you join a company.
நீங்கள் ஒரு கம்பெனியிலே போய் வேலைக்கு சேருகிறீர்கள்.
Company.
ஒரு புது கம்பெனி.
And the company says.
அந்த கம்பெனி சொல்கிறது.
We first want you to take 1 month's leave.
முதலாவதாக உங்களுக்கு ஒரு மாதம் லீவ் எடுத்துக் கொள்ளுங்கள். சம்பளத்தோடு கூட விடுமுறை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று
சொல்கிறார்.
அதற்கு பிறகு வந்து வேலை
செய்யுங்கள்.
இப்படிப்பட்ட கம்பெனியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
You'd be so happy to live in such a company forever. It was so good to you.
இப்படி உங்களுக்கு அவ்வளவு நல்ல கம்பெனியா இருக்குமேயானால் அதிலே வேலை செய்வதற்கு சந்தோஷமா இருப்பீங்க.
Before you have worked itself, they trust you so much, they say go on a holiday and come.
வேலை செய்வதற்கு முன்பதாகவே உங்களை அந்த அளவுக்கு நம்பி உங்களுக்கு ஒரு மாதம் விடுமுறை கொடுக்கிறார்கள்.
That is how good a God is.
அப்படி அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய தேவன் நல்ல தேவன்.
Adam,
ஆதாம்,
let's you and I have some fellowship together first.
நீயும் நானும் முதல் நாளிலே சற்று ஐக்கியப்படுவோம்.
Don't do any work.
வேற எந்த வேலையும் செய்ய வேண்டாம்.
Just enjoy everything here.
இங்க இருக்கிற எல்லாவற்றையும் சந்தோஷமா இருங்க. நல்ல விடுமுறை அனுபவி.
And then you can go for your work.
அதற்கு பிறகு நீ வேலை செய்ய போ.
Isn't it wonderful to work for an employer like this?
இப்படிப்பட்ட ஒரு அதிகாரி இடத்துல வேலை செய்வது சந்தோஷமா இருக்கும்.
God was trying to show Adam, I am so good to you.
நான் அவ்வளவு நல்ல தேவன் என்பதை காண்பிப்பதற்கு தேவன் முயற்சி.
Now under the law,
பிரமாணத்துக்கு கீழாக
this changed.
காலங்கள் காரியங்கள்
மாறிவிட்டது. You must work 6 days and the 7th day you'll rest.
ஆறு நாட்கள் நீ வேலை செய்ய வேண்டும், ஏழாவது நாள் தான் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று
சொல்றார். Adam, it was not like that.
ஆதாமுக்கு அப்படி இல்லை காரியம்.
Adam, it was 1 day you rest and then you work 6 days.
ஆதாமுக்கு முதல் நாள் ஓய்ந்திரு, பிறகு நீ வேலை செய்.
In other words, the rest comes before the labor.
இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் உழைப்பதற்கு முன்பதாக ஓய்வு.
And that's what Jesus also came to do under grace. We are restored back to the original purpose of God.
இயேசு அதைத்தான் செய்ய வந்த இப்பொழுது கிருபைக்கு கீழாக வந்திருக்கிற நாம் மீண்டும் அந்த ஆரம்ப திட்டத்துக்காக நாம் போகிறோம்.
Now it is not 6 days you labor and you enter into rest.
இப்பொழுது ஆறு நாட்கள் வேலை செய்து பிறகு இளைப்பாறுதலுக்குள்ளாக போகிறதில்லை.
You enter into rest the first day itself.
முதல் நாளிலேயே இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசம்.
And you are in rest 7 days a week.
வாரத்தில் ஏழு நாள் இளைப்பாறுதல்.
And from that position of rest you serve the Lord.
அந்த இளைப்பாறுதல் என்ற அந்த ஸ்தானத்திலிருந்து தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள்.
More wonderful than Adam.
ஆதாமை காட்டிலும் அற்புதமான ஒரு வாழ்க்கை.
In fact, that's what Jesus said. Come to me all you who are laboring and I will give you rest.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாறுதல்
தருவேன். Take my yoke upon you.
என்னுடைய நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள்.
Be a co-worker with me.
என்னோடு கூட நீ உடன் பங்காளியாக இருந்து
சொல்ல. Matthew 11:29.
மத்தேயு 11:29.
Do my work.
என்னுடைய வேலையை செய்.
What did he say?
என்ன சொன்னார்?
When you take my yoke upon you,
என்னுடைய நுகத்தை உன் மீது எடுத்துக்கொள்ளுங்கள்.
Matthew 11:29.
மத்தேயு 11:29.
You will find rest.
உனக்கு இளைப்பாறுதல்
கிடைக்கும்,
உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல்
கிடைக்கும்,
கூட
வேலையின்
மத்தியிலேயே உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கும்.
ஏனென்றால்
என்னுடைய சுமை
எனக்கு
ஜனங்களுக்கு எளிதான வேலை
தான்,
ஜனங்களை அடித்து வேலை வாங்குறது போல கடினமான ஒரு மனுஷன் அல்ல.
Some preachers are like that.
சில பிரசங்கர்கள்
அப்படி இருக்கிறார்கள்.
சில போதகர்கள் அப்படி
இருக்கிறார்கள். Drive you to do things which you don't want to do.
நீங்கள் செய்ய விரும்பாத காரியங்களை செய்ய
முடியாது. God is not like that.
தேவன் அப்படி இல்லை என்று சொல்ல
வருகிறார். God is a good God.
தேவன் நல்ல தேவன்.
God is a loving Father.
அவர் அன்பான தகப்பன்.
And he always wants you to be at rest in him.
எப்பொழுதுமே அவருக்குள்ளாக நீங்கள் இளைப்பாற வேண்டும் என்று விரும்புகிறார்.
In fact, many Christians have not entered into this rest.
அநேக கிறிஸ்தவர்கள் இந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக இன்னும்
பிரவேசிக்கவில்லை. Hebrews chapter 4.
எபிரேயர் 4 அதிகாரத்தில் பார்க்கிறோம்.
There is still a Sabbath rest for God's people.
தேவனுடைய ஜனங்களுக்கு ஓய்வு நாள் இன்னும் வருகிறதாக இருக்கும் பொழுது,
what type of Sabbath rest is that?
அது எந்த விதமான ஓய்வு நாள்?
It's a Sabbath rest that comes into my heart 7 days a week.
வாரத்தில் உள்ள 7 நாட்களிலேயும் என்னுடைய உள்ளத்துக்கு வரக்கூடியதான ஒரு இளைப்பாறுதல்.
Like Jesus lived.
இயேசு வாழ்ந்தது போல.
Jesus did not live in tension.
இயேசு எப்பொழுதுமே ஒரு மன அழுத்தத்திலே
வாழ்ந்திருக்கவில்லை.
அவர் பூர்ண இளைப்பாறுதலிலே இருந்தார்.
Everything he did, he did in perfect rest.
அவர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் இளைப்பாறுதலிலே செய்தார்.
And he wants us also to live like that.
நாமும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ
விரும்புகிறார். Perfect rest.
பூர்ண இளைப்பாறுதலிலே இருந்து
everything.
எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறார்.
That was what God was trying to teach Adam.
இதைத்தான் ஆதாமுக்கு தேவன் சொல்லிக் கொடுக்க
விரும்பினார். Throughout the scripture.
வேதம் முழுவதும்
one of the great messages of the Bible.
வேதத்தினுடைய பெரிய செய்தி என்னவென்றால்,
is God is a good God.
தேவன் நல்ல தேவன்.
If you were to ask me,
நீங்கள் என்ன கேட்டால்,
in one sentence can you tell me the message of the Bible?
இந்த வேதத்தினுடைய செய்தியை ஒரே ஒரு வாசகத்திலே சொல்லுங்கள்
பார்ப்போம்
என்று கேட்டால், ஒரு வாசகத்திலே.
I will tell you.
நான் சொல்லுவேன்.
John 17:23.
யோவான் 17:23.
God loves me as he loved Jesus.
இயேசுவை நேசித்தது போலவே தேவன் என்னையும்
நேசித்தார். That is the central message of the whole Bible.
முழு வேதாகமத்தின் மைய செய்தி இதுதான்.
That is where I find my security.
அங்கேதான் என்னுடைய பாதுகாப்பை நான் கண்டுபிடிக்கிறேன்.
You know what happens when I know God like this?
இப்படி நான் தேவனை அறியும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா?
As a good God,
ஒரு நல்ல தகப்பனாய்
I become good to other people.
நான் மற்றவர்களுக்கு நல்லவனாய் மாறுகிறேன்.
See, there's a verse in Psalm 115.
சங்கீதம் 115 ஒரு வசனம் இருக்கிறது.
In Psalm 115 we read like this.
சங்கீதம் 115 இப்படி வாசிக்கிறோம்.
It speaks here about those who make idols of silver and gold, the work of man's hands in verse 4.
நான்காம் வசனத்தில் பார்க்கிறோம், வெள்ளியினாலும் பொன்னினாலும் மனுஷருடைய கைவேலையினாலும் விக்கிரகங்களை செய்கிறவர்கள்.
He says these idols have mouths but they can't speak.
இந்த விக்கிரகங்களுக்கு அவர்கள் வாயிருந்தும் பேசாது.
They have eyes but they can't see.
அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது.
Ears but they can't hear.
காதுகள் இருந்தும் கேளாது.
They have noses but they can't smell.
மூக்கு இருந்தும் முகராது.
Hands but they cannot feel.
கைகள் இருந்தும் பேளாது.
Feet but they cannot walk.
கால்கள் இருந்தும் நடவாது.
They have a throat but they can't make a sound.
தொண்டை இருந்தும் சத்தமிட முடியாது.
And then it says, listen to this verse.
பிறகு இதை நீங்கள் கவனியுங்கள்.
Verse 8.
எட்டாம் வசனம்.
Those who make them will become like them.
அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை போலவே இருக்கிறார்கள்.
Everyone who trusts in them will also become like them.
அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளை போலவே இருக்கிறார்கள்.
See what it says?
என்ன சொல்கிறது?
Those who worship an idol,
ஒரு விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள்,
become like that idol.
அந்த விக்கிரகத்தை போலவே மாறுகிறார்கள்.
They become spiritually blind.
ஆவிக்குரிய ரீதியிலே
கூட
ஆவிக்குரிய ரீதியிலே செவிடர்கள்.
Spiritually insensitive.
ஆவிக்குரிய ரீதியிலே உணர்வற்றவர்கள்.
They cannot discern, they cannot smell error.
அவர்கள் தவறை கண்டுபிடிக்க முடியாது, முகர முடியாது.
And they cannot speak for God.
தேவனுக்கென்று பேசவும் முடியாது.
They become dumb.
அவர்கள் ஊமையாக மாறுகிறார்கள்.
Blind, insensitive.
Everything. எல்லா காரியம் வந்து
spiritually they become like that because their God is like that.
அவருடைய கடவுள் அப்படி இருக்கிறபடினாலே ஆவிக்குரிய ரீதியிலே அந்த வண்ணமாய் மாறுகிறார்கள்.
Now the same is true if you worship the living God.
ஜீவனுள்ள தேவனை நீங்கள் வணங்கினாலும் இதே போலதான் காரியம் நடக்கும்.
You become like him.
நீங்கள் அவரை போல மாறுவீர்கள்.
You become like the God you worship.
நீங்கள் எந்த தேவனை ஆராதிக்கிறீர்களோ அந்த தேவனை போலவே மாறு.
Worship an idol, you'll become like the idol.
ஒரு விக்கிரகத்தை வணங்கினால் நீங்களும் அந்த விக்கிரகத்தை போல
மாறு. You'll become like God and you'll become like him.
ஜீவனுள்ள தேவனை நீங்கள் ஆராதித்தால் அவரை போலவே மாறு.
You'll become sensitive like him.
அவரை போல உணர்வுள்ளவர்களாக
மாறு. You'll become loving like him.
அவரை போல அன்புள்ளவர்களாக
மாறு. You'll become humble like him.
அவரை போல தாழ்மையுள்ளவர்களாக
மாறு. You'll become vision like him.
அவரை போல பார்வை உங்களுக்கு இருக்கும்.
And you will have power like him.
அவரை போல வல்லமை உங்களுக்கு கிடைக்கும்.
Because he will give that to you.
ஏனென்றால் அவர்
not your own.
இது உங்களுடைய சொந்த
திறமை இல்லை. He gives you his nature.
அவர் தம்முடைய குணாதிசயத்தை
the power of his spirit.
தம்முடைய ஆவியானுடைய வல்லமை உங்களுக்கு தருகிறார்.
Spiritual vision.
ஆவிக்குரிய தரிசனத்தை தருகிறார்.
He hears his voice.
நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும்.
You have discernment between what is right and wrong.
சரி எது தவறு என்று கண்டுபிடிக்கக்கூடிய பகுப்பை உங்களுக்கு தருகிறார்.
You are worshiping a living God.
ஏனென்றால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறீர்கள்.
So
ஆகவே
when we see God as a good God,
தேவனை நல்ல ஒரு தகப்பனாக நாம் பார்க்கும்போது,
see he is so good to me,
அவர் எனக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்று
meditate on him,
நீங்கள் அவரை
தியானிக்கும்போது
அவரை குறித்து அதிகமாக எண்ணும்போது,
you know what will happen,
என்ன நடக்கும் தெரியும்,
you will become like him,
நீங்களும் அவரை போல மாற முடியும்.
When you see how humble Jesus was,
yes, எவ்வளவு தாழ்மையுள்ளவராக இருந்தார் என்று பார்க்கும்போது, ஜனங்களை தன்னுடைய கழுவினார்,
never offended with what people said,
ஜனங்கள் சொல்லுகிற காரியத்தை குறித்து
மனத்தாழ்மையோடு, you worship this God,
இந்த தேவனை அதிகமதிகமாய் ஆராதிக்கும் பொழுது,
you become like him,
அவரை போலவே மாறுகிறீர்கள்.
When you worship this God who is holy,
பரிசுத்தமாய் இருக்கிற இந்த தேவனை ஆராதிக்கும் பொழுது, பாவத்தை வெறுக்கிறவரை ஆராதிக்கும் பொழுது,
who avoids evil,
தீமையை தவிர்க்கிறவர்,
who hates hypocrites,
மாய்மாலக்காரர்களை
வெறுக்கிறவர்,
நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார்.
So why are so many Christians so cutting in their remarks to other people?
Yen aneka kristavargal avargal solugira vaarthinala mattral vettugirar,
their words are like the sting of a serpent,
avargal vaarthigal paambu kuttugirathu pola irukkirathu.
What shall we say about them?
Avargalai kurithu nam enna solluvom?
I don't want to offend anybody,
naan yaariyum punpadutha virumbavillai.
I have to say they must be, their god must be like a serpent, what else?
Avargalude kadavul paambai pola dhaan irukkirar endru solla vendum, vera enna solluvathu?
Otherwise how do they become like serpents in their speech?
Illavuthal eppadi paambai pola thangalude vaarthilile maari vittaanga?
It says in Romans chapter 3, the poison of snakes is under their lips,
பாம்பின் விஷம் அவருடைய உதடுகளின் கீழ் இருக்கிறது என்று ரோமர்களை வாசிக்கிறோம்.
Why is it like that?
ஏன் அப்படி இருக்கிறது?
Because they are worshiping a god like that.
ஏன் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறார்கள்?
You know there are many Christians who think they are worshiping Jesus Christ, they are worshiping the devil.
அநேகர் இயேசுவை ஆராதிக்கிறோம் வணங்குகிறோம் என்று எண்ணுகிறார்கள், உண்மையிலே சொல்லப்போனால் பிசாசு
வணங்குகிறார்கள். Why do I say that?
ஏன் இதை சொல்கிறேன்?
Because I believe everyone becomes like the god he worships.
ஏனென்றால் ஒவ்வொருவனும் தான் ஆராதிக்கிற தேவனை போலவே மாறுவான்.
God doesn't accuse anybody.
தேவன் யாரையும் குற்றம் சாட்டுகிறவர் அல்ல.
He convicts people of sin.
ஜனங்களுடைய பாவத்தை உணர்த்துகிறார்.
God is not a backbiter.
ஆனால் தேவன் புறங்குகிறவர் அல்ல.
God will never go behind your back and speak about you to somebody.
நீ உங்களுக்கு பின்னாக போய், முதுகு பின்னாக போய் இன்னொரு இடத்துல உங்களை பற்றி பேச மாட்டார்.
What will he do?
He'll
speak to you directly.
நேரடியா உங்களிடத்தில் பேசுவார்.
My son, this is wrong with you.
என் மகனே, இந்த காரியம் உங்களிடத்தில் தவறு.
He won't tell another person about me.
என்னை குறித்து இன்னொரு நபரிடத்தில் போய் சொல்ல மாட்டார்.
Look at all the evil things we have done in our past life.
நம்முடைய கடந்த காலத்தில் நாம் செய்த எத்தனையோ தீமையான காரியங்களை எண்ணி பாருங்க.
Has God revealed that to other people?
இவையெல்லாம் தேவன் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரா?
Has he hidden it?
மறைக்கவில்லையா?
Even your wife does not know the evil things you did in your younger days.
உன்னுடைய வாலிப பிராயத்தில் செய்த தீமையான காரியங்கள் உன் மனைவிக்கு கூட தெரியாது.
How good God is.
எவ்வளவு தேவன்
நல்லவர். He is not a backbiter.
ஏனென்றால் அவர் புறங்குறவர் அல்ல.
God is not a backbiter.
தேவனுக்கு நன்றி, அவர் புறங்குறவர் அல்ல.
If God went around telling other people everything we did in our past life, we would not be able to show our face anywhere.
நாம் செய்த கெட்ட காரியங்கள் எல்லாம் தேவன் பலருக்கு போய் சொல்லிக் கொண்டிருப்பார் என்று சொன்னால் நம்முடைய முகத்தை வெளிக்காட்ட முடியாது.
But
ஆனால்
why are many Christians like that?
ஏன் இப்படி அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்?
Because they are not worshiping this God.
அவர்கள் இந்த தேவனை ஆராதிப்பதில்லை.
They are actually following the devil, who is the accuser of all the brothers.
சகோதரர்களை குற்றம் சாட்டுகிறதான பிசாசை ஆராதிக்கிறார்.
The devil is always going around finding fault with God's people.
பிசாசு எப்பொழுதுமே தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறான்.
Let me tell you something, this may hurt you, but it's good to know it.
இது உங்களை ஒருவேளை புண்படுத்தக்கூடும், ஆனால் இதை அறிந்து கொள்வது நல்லது.
You are going around finding fault with God's people, you are actually worshiping Satan.
நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் மீது குறை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உண்மையாக சாத்தானை
வணங்குவீர்கள். Very strong exhortation for you.
உங்களுக்கு நான் ஒரு கடுமையான ஒரு புத்தியை சொல்ல விரும்புகிறேன்.
Stop worshiping Satan.
சாத்தானை வணங்குவதை நிறுத்தி விடுங்கள்.
Start worshiping Jesus Christ, who prays for his children when they go wrong.
தம்முடைய ஜனங்கள் தவறு செய்யும்போது அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வணங்க ஆரம்பியுங்கள்.
The more you worship this Jesus, the more you'll become like him. You'll start praying for people who go wrong.
எந்த அளவுக்கு அதிகமாக இந்த இயேசுவை நீங்கள் வணங்குவீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் தவறு செய்கிறவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்து விடுவீர்கள்.
You think it's a good exhortation to stop worshiping Satan?
பிசாசை ஆராதிப்பதை நிறுத்தி விடுங்கள் என்று சொல்வது நல்ல புத்திமதியா இல்லையா?
Definitely.
கண்டிப்பாக.
You are becoming like him.
நீங்கள் அவரை போல மாறிக்கொண்டிருக்கிறீர்களே.
Satan was jealous.
சாத்தான் பொறாமையுள்ளவனா இருக்கிறார்.
Of Adam and Eve enjoying the Garden of Eden.
ஆதாம் ஏவாளை தேவன் ஏதேன் தோட்டத்தில் வைத்தபடினாலே பொறாமையுள்ளவனா இருக்கிறார்.
Once upon a time he was there.
ஏனெனில் ஒரு காலத்திலே அவன்தான் அங்கே இருந்தான்.
It says in Ezekiel 28, before he fell.
எசேக்கியேல் 28 அதிகாரத்திலே அவன் விழுவதற்கு முன்பதாக அங்கே
இருந்தான்.
இப்பொழுது தன்னுடைய உங்களுடைய இடத்தை வேறு யாரும் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி
பொறாமைப்படுகிறார்.
நீ செய்ய வேண்டிய ஊழியத்தை தேவன் வேறு ஒன்றுக்கு கொடுத்து விட்டார் என்று பொறாமைப்படுகிறாயா?
How are you jealous?
எப்படி பரவப்படுகிறாய்?
You must be worshiping the devil.
நீ பிசாசை தான் ஆராதிக் கொண்டிருக்க வேண்டும்.
Not worshiping Jesus.
இப்போ இயேசுவை ஆராதிக்க ஆரம்பி.
He is not jealous of anybody.
அவர் யாரை பார்த்தும் பொறாமைப்படுவதில்லை.
The person who worships Jesus cannot be jealous.
இயேசுவை ஆராதிக்கிற ஒரு மனிதன் பொறாமையா இருக்க முடியாது.
You know, it's wonderful to know God is a good God.
தேவனை நல்ல தகப்பனாக அறிந்து கொள்வது அற்புதமான அனுபவம்.
We become like him.
ஏனெனில் அவரை போலவே நாம் மாறுவோம்.
We become like the God we worship.
நாம் யாரை எந்த தேவனை ஆராதிக்கிறோம் அவரை போலவே நாம் மாறுவோம்.
Let me see everything about your character and I'll tell you which God you worship.
உங்களுடைய குணாதிசயத்தை நான் பார்த்துவிட்டு எந்த தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் என்று நான் சொல்ல
முடியும். If you're jealous,
பொறாமையா இருந்தால்,
backbiting,
புறங்கோலா
இருந்தால், the brothers,
சகோதரர்களை குற்றஞ்சாட்டுகிறவங்களா இருந்தால்,
fault with people,
எப்பொழுதுமே ஜனங்களிடத்தில் குறை கண்டுபிடித்துக் கொண்டிருந்தீர்களானால்,
I'll tell you, you're certainly not worshiping Jesus Christ.
கண்டிப்பாக நீங்கள் இயேசுவை ஆராதிப்பதில்லை.
You may say Jesus, Jesus, Jesus.
இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என்று ஒருவேளை சொல்லலாம்.
You may sing songs in the meetings like that.
கூட்டங்களில் இதே போல பாடுவதை பாடலாம்.
But in your heart of hearts,
ஆனால் உன் இருதயத்திற்குள்ள,
the God you're worshiping is Satan.
நீ ஆராதிக்கிற தேவன் சாத்தான்.
And you're becoming like him.
என்றால் நீ அவனைப் போல மாறிக்கொண்டிருக்கிறாய்.
I'm sorry to say this, but it is true.
நான் இதை சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன், ஆனாலும் இது மெய்யா இருக்கிறது.
The reason I'm saying it is to help you to stop doing it.
நான் இதை சொல்வதற்குரிய காரணம் இனிமேல் நீ இதை செய்யாமல் நிறுத்த வேண்டும் என்பதற்காக.
Jesus, God's people day and night, it says in Revelation 12.
வெளிப்படுத்தின விசேஷம் 12 ஆம் அதிகாரத்தில் இரவும் பகலும் சகோதரரை குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறார் என்று பார்க்கிறோம்.
சாத்தானே 7:25 says Jesus prays for his people day and night.
இரவும் பகலுமாய் இயேசு தம்முடைய ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று எபிரேயர் 7:25 இலே வாசிக்கிறோம்.
So which God are you worshiping?
எந்த தேவனை நீங்கள் வணங்குகிறீர்கள்?
Accusing people day and night or praying for people day and
இரவும் பகலும் ஜனங்களை குற்றம் சாட்டுகிறவனா அல்லது இரவும் பகலும் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவனா?
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Say Lord,
ஆண்டவரே,
I want to worship the Lord Jesus Christ.
ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை நான் ஆராதிக்க விரும்புகிறேன்.
I don't want to any more be like the devil.
நான் இனிமேல் பிசாசு போல இருக்க விரும்பவில்லை.
Thank you, you're been so good to me.
நீர் எனக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர்கள், உமக்கு நன்றி. என்னுடைய கடந்த காலத்தை மறைத்து விட்டு,
I want to hide the past of others.
மற்றவருடைய கடந்த காலத்தை நான் மறைக்க விரும்புகிறேன்.
You've forgiven me all my sins. I want to forgive other people all their sins.
ஆண்டவரே, என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டு நானும் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க விரும்புகிறேன்.
You loved an unworthy person like me.
தகுதியற்ற என்னை ஆண்டவரே நீர் நேசித்து,
I want to love unworthy people.
தகுதியற்றவர்களை நானும் நேசிக்க
விரும்புகிறேன்.
பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும்.
God will answer you.
தேவன் உங்களுடைய ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் கொடுப்பார்.
May God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.